ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் தலைவர் பதவி வகிக்கவுள்ள இந்தியா சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு தென் மாநிலங்களின் பங்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நுகர்வோர் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பங்களாதேஷ் அதிபராக திரு மிர்சா ஃபக்ரூல் இஸ்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் தலைவர் பதவி வகிக்கவுள்ள இந்தியா நிலையான வளர்ச்சிக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் தொடர்பான மத்திய அமைச்சர் திரு பூபேந்திர யாதவின் கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர் கரியமில வாயு வெளியேற்றத்தை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். மரக்கன்றுகளை நட்டு வனப்பகுதியை விரிவாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு தென் மாநிலங்களின் பங்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் 31வது தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மாநாட்டில் உரையாற்றிய திரு அமித்ஷா, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், தகவல் தொழில்நுட்பம், விண்வெளி, தொழில் வளர்ச்சி, வேளாண்மை, இலக்கியம் உள்ளிட்டவற்றில் தென் மாநிலங்கள் சிறப்பாக பங்காற்றி வருவதாகவும் குறிப்பிட்டார். தென் மாநிலங்களின் கல்வி வளர்ச்சி, திறன்மிக்க பணியாளர்கள், தொழில்துறை நிபுணர்கள் நாட்டின் வளர்ச்சிப் பாதையை செம்மைப்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகள், வருவாய் பெருக்கம் உள்ளிட்டவற்றில் தென் மாநில அரசுகளும் மக்களும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தென் மாநிலங்களுக்கிடையே நிலவும் நதிநீர் பங்கீடு பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் விரைந்து தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா வலியுறுத்தினார். வந்தே மாதரம் பாடலின் 2 சரணங்களை மட்டும் பாடப்போவதாக காங்கிரஸ் செயற்குழுவில் முடிவு செய்யப்பட்டுள்ளதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குறை கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தேச நலனுக்கு எதிரானது என்றும் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை மதிக்காத செயல் என்றும் சுட்டிக்காட்டினார். இந்த பாடலின் 150வது ஆண்டு கொண்டாடப்பட்டு வரும் இத்தருணத்தில் மத்திய அரசு வந்தே மாதரம் பாடலை முழுமையாக பாட வேண்டும் என்று கூறியிருக்கும் நிலையில் காங்கிரஸ் கட்சியின் இத்தகைய முடிவு வரலாற்று பிழை என்று அவர் தெரிவித்தார். இதனிடையே புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால், காங்கிரஸ் கட்சி கடந்த 1937ஆம் ஆண்டிலிருந்தே வந்தே மாதரம் பாடலை பாடி வருவதாக தெரிவித்தார். பிஜேபி இந்த பிரச்சினையை அரசியலாக்குவதாக திரு கே சி வேணுகோபால் குறை கூறினார். நுகர்வோர் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய சோதனை மைய சீரமைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தர நிர்ணயத்திற்கான நவீன முறைகளை பயன்படுத்தப் போவதாக தெரிவித்துள்ளார். நுகர்வோர் விவகாரத்துறை செயலர் நிதி காரே உள்ளிட்டோர் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். இந்தியா ஜப்பான் இடையேயான உறவுகள் ஜனநாயக அடிப்படையில் வலுவடைந்து வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சர் ஷின்ஜிரோ கோய்சூமியுடனான பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக கூறினார். ஜப்பானில் இயற்கை பேரிடரின் போது அந்நாட்டு மக்களுக்கு இந்தியா உதவியதாக அவர் தெரிவித்தார். இந்தியா ஜப்பான் இடையேயான தூதரக உறவுகளின் 75வது ஆண்டு விழா அடுத்த ஆண்டு கொண்டாடப்பட இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இம்மாநாட்டின்போது இந்தியா ஜப்பான் இடையே கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது. தில்லியில் மாணவர்கள் நடத்திய போராட்டத்தின்போது காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கையை விசாரிக்க ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி திரு ஆர் சுபாஷ் ரெட்டி தலைமையில் 5 உறுப்பினர்கள் அடங்கிய உயரதிகாரம் கொண்ட விசாரணைக் குழுவை உச்சநீதிமன்றம் அமைத்துள்ளது. ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி திரு ரவிசங்கர் ஷா, ஓய்வு பெற்ற நீதிபதி திரு சைலேந்திர கவுர், முன்னாள் சிபிஐ இயக்குநர் திரு ரிஷிகுமார் சுக்லா, ஓய்வு பெற்ற டிஜிபி திரு எல் ஆர் பிஷ்னோய் ஆகியோர் விசாரணைக் குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இந்த வழக்கு குறித்து தொடர்ச்சியாகவும் குறிப்பிட்ட கால அடிப்படையிலும் விசாரணை மேற்கொண்டு இடைக்கால அறிக்கைகளையும் சமர்ப்பிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
இந்தியா சிங்கப்பூர் இடையே செமிகண்டக்டர், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் இரு நாடுகளுக்கிடையேயான 4வது கூட்டத்திற்கு பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மருத்துவம், நிதி தொழில்நுட்பம், டிஜிட்டல் தொழில்நுட்பம், உற்பத்தி துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாக கூறினார். மேலும் இந்தியா சிங்கப்பூர் இடையே டிஜிட்டல் திறன் மேம்பாட்டில் ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சத்தீஸ்கட் மாநிலத்தில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நக்சலைட்டுகளின் பிடியில் சிக்கி தவித்த மலை கிராம மக்கள் தற்போது மத்திய அரசின் திட்டங்களால் பயன்பெற்று வருகின்றனர். மத்திய மாநில அரசுகள் மற்றும் பாதுகாப்பு படையினரின் கூட்டு முயற்சிகளால் நக்சல் இல்லாத மாநிலமாக சத்தீஸ்கட் உருவெடுத்துள்ளது. மலை கிராமங்களில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட்டு பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் விஜயகுமார் தெரிவிக்கிறார்.
இயற்கை எழில் சூழ்ந்த, எங்கு பார்த்தாலும் பசுமை நிறைந்த சத்தீஸ்கர் மாநிலத்தின் மலை கிராமங்கள் காண்போர் அனைவரின் மனதையும் கொள்ளை கொள்ளும் அளவுடன் திகழ்கின்றன. ஆனால் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக துப்பாக்கி சத்தமும் கன்னிவெடி தாக்குதலும் இந்த பகுதியில் ஓயாமல் கேட்ட காலம் இப்போது மாறி வருகிறது. காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவத்தினர் தொடர்ச்சியாக ரோந்து சென்று பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்து வருகின்றனர். மேலும் சாலை வசதியும் தொலைத்தொடர்பு வசதியும் தற்போது சத்தீஸ்கர் மாநில அரசால் ஏற்படுத்தப்பட்டுள்ள நிலையில் முன்பிருந்த சூழ்நிலை முற்றிலும் மாறியுள்ளதாக கூறுகிறார் மத்திய ரிசர்வ் போலீஸ் பாதுகாப்பு படையின் உதவி ஆய்வாளர் சக்திவேல்.
3 வருஷம் நான் வரும்போது அங்க ரோடு கிடையாது, டவர் கிடையாது. இங்க இருந்து மூவ் பண்ணா நாங்க வந்து டூவீலர் தான் மூவ் பண்ணுவோம். எங்களுடைய துப்பாக்கி வச்சுட்டு டூவீலர் தான் மூவ் பண்ணி போவோம். லீவ் போனா இங்க இருந்து விஜய் அங்க இருந்து ஹெட் குவார்டர்ல எல்லாம் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரெயின் பிடிக்க வெளியே போவோம். ஆனா இப்ப வந்து ரோடு வசதி ஆயிடுச்சு, கரண்ட் வந்துருச்சு, டவர் வந்துருச்சு. இப்ப கொஞ்சம் 3 வருஷத்துல இப்ப வந்து கொஞ்சம் நார்மலா இருக்குது.
சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் அன்னையின் பெயரில் மரக்கன்று நடும் இயக்கம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை இணையமைச்சர் திரு ஹர்ஷ் மன்கோத்ரா தெரிவித்துள்ளார். தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த இயக்கத்தின் கீழ் தில்லியில் 70 லட்சம் மரக்கன்றுகள் நட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பசுமையான தில்லியை உருவாக்க இதுவரை 50 லட்சம் மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாகவும் திரு ஹர்ஷ் மல்கோத்ரா கூறினார். பங்களாதேஷ் அதிபராக திரு மிர்சா ஃபக்ருல் இஸ்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இன்று நடைபெற்ற தேர்தலில் ஆளும் பங்களாதேஷ் தேசிய கட்சி சார்பில் போட்டியிட்ட அவர் 255 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மொத்தமுள்ள 349 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 343 பேர் இன்று வாக்களித்தனர். ஜமாயதே இஸ்லாமை உள்ளிட்ட எதிர்க்கட்சி கூட்டணி சார்பில் போட்டியிட்ட ஒலி அகமத் 88 வாக்குகள் பெற்றுள்ளார். பங்களாதேஷ் அதிபராக பதவி வகித்த முகமது ஜபாகுதீன் தமது பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து அங்கு தேர்தல் நடைபெற்றது. இலங்கை தலைநகர் கொழும்பில் யூத வழிபாட்டு தலத்திற்கு அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு இஸ்ரேல் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் உள்ள இஸ்ரேல் தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் யூத சமூகத்தினரின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. கொழும்பில் உள்ள யூத வழிபாட்டு தலத்தை மூட வேண்டும் என்று வலியுறுத்தி புத்த பிக்ஷுக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இலங்கையில் இஸ்ரேலுக்கான தனி தூதரகம் அமைக்கப்படாமல் இருக்கும் நிலையில் புதுதில்லியில் உள்ள இஸ்ரேலிய தூதரகம் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளது. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாத ஆண்டு பெருவிழா வரும் 29ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதனையடுத்து தாம்பரத்திலிருந்து வேளாங்கண்ணிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தில் ஆம்ஸ்டர்வீனில் தற்போது நடைபெற்று வருகிறது. டி பிரிவில் சீனா 7 புள்ளிகளுடன் முதலிடத்திலும் இந்தியா 4 புள்ளிகளுடன் 2வது இடத்திலும் உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் தலைவர் பதவி வகிக்க உள்ள இந்தியா சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு தென் மாநிலங்களின் பங்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நுகர்வோர் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பங்களாதேஷ் அதிபராக திரு மிர்சா ஃபக்ருல் இஸ்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.